الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون وقال عوض والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم كل مولود يولد على الفطرة فإن أبواه يهودانه وينصرانه أو يمجسانه وقال صلى الله عليه وسلم أيضا من ابتلي من هذه البنات بشيء كن له سترا من النار رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன் அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஈ தாபிஈன்கள் தலைவர்மார்கள் தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிழப்பினிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள் நல்லடியார்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானா. உள்ளமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறார்களோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக கவர்ந்து கொள்ளுமாறு அடியனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்தில் பிறந்த அல்லாவினால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆண்களும் பொறுப்புதார்கள். சிலவேளை இடத்தை கவனித்து நிலைமையை கவனித்து ஒவ்வொரு பெண்களும் பொறுப்புதாரிகள். மொத்தத்திலே சொல்ல போனால் மனிதனாக படைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மனிதர்களும்
அவன் இறக்கும் வரைக்கும் ஏதாவது ஒரு காரியத்திற்கு பொறுப்பாக நிற்கிறான். நாம் உலகத்திலே பார்க்கிறோம், நிறைய பேர் பதவிகள் அவைகளை அடைந்து, பல எத்தானங்களை அடைந்து, பல நிலைமைகளில் அவர்கள் பொறுப்புகளை வகிக்கிறார்கள். ஊருடைய பொறுப்புக்கு தலைவராக நிற்கிறார். பாடசாலையில் ஒரு பகுதியை அவர் பொறுப்படுத்திருக்கிறார். மாநிலத்துடைய விவகாரங்களுக்கு அவர் பொறுப்பாக நிற்கிறார். பல பல நிறுவனங்களுக்கு அவர்கள் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். வீட்டிலே ஆண்கள் இல்லை என்றால் அந்த கணவனுடைய வபாத்துக்கு பின்னால் குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பிலே ஒரு தாய் நிற்கிறார். பாடசாலையுடைய அதிபர் பாடசாலையின் பொறுப்புதாரி. ஒரு ஊரின் தலைவர் அந்த ஊரின் பொறுப்புதாரி. ஒரு ஜமாஅத்தின் தலைவர் அந்த ஜமாஅத்தின் பொறுப்புதாரி. முஸ்லீம்களுடைய விவகாரங்களுக்கு அரசியல் ரீதியாக யார் பணிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த காரியங்களுக்கு பொறுப்பாக நிற்கிறார்கள். உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் பொறுப்பை சுமக்க வேண்டிய நிலைமை அவனுக்கு உலக வாழ்க்கையில் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஊருடைய ஒரு பொறுப்பை எடுக்க முன்னால், ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தின் பொறுப்பை அவர் எடுக்க முன்னால், பாடசாலையின் ஒரு பொறுப்பை அவர் எடுக்க முன்னால், இன்னும் எத்தனையோ பொறுப்புகள் பதவிகளை அவர்கள் எடுக்க முன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அடிப்படையான பொறுப்பு இருக்கிறது. பாடசாலையில் இருக்கும் கல்வி விவகாரத்தை அவர் பொறுப்பென்று கருதுகிறார். மஸ்ஜிதில் இருக்கும் நிர்வாகத்திற்கு கீழால் சுமத்தப்பட்டிருக்கும் ஒரு பொறுப்பை பொறுப்பாக கருதுகிறார். ஊருடைய ஒரு நிறுவனத்துடைய பொறுப்புகளை உணர்ந்து அதனை பொறுப்பாக எடுத்து செயல்படுகிறார். ஆனால் இவைகள் அனைத்துக்கும் முன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அடிப்படை பொறுப்பு அவளுக்கு கீழால் இருக்கும், அவளுக்கு வாழ்க்கையை கொடுக்கும், துணைவியாக நிற்கும் ஒரு மனைவி அவனுக்கு பொறுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜத்துல் வதா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாவுடைய பிரசங்கத்தில் பயானில் பல விடயங்களை சுட்டி பேசினார்கள். அந்த குறுகிய நேரத்தில் சொல்லப்படுகின்ற விடயம், அந்த குறுகிய நேரத்தில் சொல்லப்படுகின்ற விடயம் மிக முக்கியமான விடயம். ஆக முக்கியமான சில விடயங்களை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். அதில் ஒரு தலைப்பாக அருமை சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள். அருமை சஹாபாக்களை பார்த்து சொன்ன வார்த்தை, அரபாவுடைய மைதானத்தில் அனைத்து சஹாபாக்களும் இஹ்ராம் துணியோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஜபலுர் ரஹ்மாவில் இருந்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா செய்கிறார்கள். அதிலே ஒரு தலைப்பாக சஹாபாக்களை ஹிதாபாக முன்னால் நிறுத்தி சொன்னார்கள், அருமை சஹாபா தோழர்களே, ஃபத்தகுல்லாஹ மின் நிஸா, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். யார் அந்த பெண்கள்? தன்னுடைய துணைவியாக நிற்கும் மனைவிமார்களுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். فَإِنَّكُمْ أَخَلْتُمُونَ بِعَمَانَةِ اللَّهِ. திருமண வைபவத்தின் பொழுது, திருமண ஒப்பந்தத்தின் பொழுது உங்களுடைய மாமாவுடைய கையை பிடித்து அவருக்கு பிறந்த அந்த குழந்தையை, அந்த பெண்ணை நீங்கள் ஒரு திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக மனைவியாக கபூல் செய்கிறீர்கள். இது வெறும் ஒரு சந்தோஷமான காரியம் மட்டுமல்ல, இது ஒரு அமானத்தை சுமக்கும் மதிரி. فَإِنَّكُمْ أَخَلْتُمُونَ بِأَمَانَةِ اللَّهِ மனைவியை கரம் பிடிக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். அமானிதம் என்பதை பாவித்து விட்டு பாதுகாத்து விட்டு அது திருப்ப ஒப்படைக்கப்படக்கூடிய பொருள். நீங்கள் அமானிதத்தை சுமக்கிறீர்கள், மனைவி ஒரு அமானம். எப்படி பொறுப்புகளை அமானமாக பார்க்கிறோமோ, புகாரியில் இருக்கிறது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலா தஸ்தஅமிலூனி யா ரசூலல்லாஹ், என்னை ஒரு பொறுப்புதாரியாக நீங்கள் ஆக்க வேண்டாமா, எனக்கு சில பொறுப்புகளை தரக்கூடாதா என்று சொன்ன நேரத்தில், யா அபாதர் இன்னக தஈஃப், நீங்கள் பலகீனமான ஆள். இதை வைத்து அறிவை வைத்தல்ல, அவருக்கு இருக்கும் இல்மை வைத்தல்ல, அவருடைய இல்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இல்முக்கு உதாரணம் அபூதர், வரகுக்கு பேணுதலுக்கு உதாரணம் அபூதர். புத்தி யோசனையோடு நடக்கக்கூடிய மனிதர்களுக்கு உதாரணம் அபூதர். அப்படியான ஒருவரை பார்த்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறுப்பை கையில எடுக்காதே. அது நிர்வாக சப பொறுப்பாக இருக்கட்டும், வெறும் செய்யாவல்ல, வெறும் சீட்டல்ல, உட்கார்ந்து பதவியை வகிப்பதற்கு உண்டான இடமல்ல, அது அமானம், அது பொறுப்பு. ஊர்ல இருக்கும் ஒரு தொங்கலிலே இருக்கக்கூடிய வீட்டிலே ஜினா நடந்தாலும் தலைவர் ரப்பிடத்தில் வகை சொல்லணும். நான் பொதுவாக சொல்றேன், நிர்வாக பொறுப்பு என்பது, மஸ்ஜிதுடைய பொறுப்பு என்பது நாலு சிவருக்கு உள்ளால் கட்டுப்பட்டதல்ல, கிடைக்கக்கூடிய வசூல் பணத்தை எண்ணுவதல்ல. பொறுப்புள் இருக்கக்கூடியவருக்கு எது பொறுப்பு என்றால், அவருக்கு கீழால் ஊருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும் ஒரு வீட்டில் தினா நடந்தாலும் அவருக்கு பொறுப்பு. அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அந்த பொறுப்பை செய்து காட்டினார். இடத்தில் உட்கார்ந்து வேலை பார்த்தவர் அல்ல, சீட்டில் உட்கார்ந்து அதிகாரத்தை செலுத்தினவர் அல்ல, நடக்கிறார், ஊருடைய எல்லை வரைக்கும் போறார், வீட்டுக்கு உள்ளால் என்ன பேசப்படுகிறது அதனையும் ஆராய்கிறார், அந்த பெண்ணுடைய செய்தியையும் காதால் கேட்கிறார் என்றால், ஒரு பொறுப்புதாரியுடைய சிந்தனையும் யோசனையும் எவ்வளவு பரந்ததாக இருக்க வேண்டும். நிறைய பொறுப்புகளுக்கு நாங்கள் அந்த பொறுப்புகளை வகிக்கிறோம், பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம், எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது, நான் முக்கியமான ஒரு ஆள். ஆனால் மனைவி இவருக்கு கட்டுப்பாட்டு இல்லை, இவருக்கு கீழால் இருக்கும் குழந்தைகள் இவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. பாடசாலையில் ஒரு 2000 மாணவர்களை கட்டுப்படுத்துறவர் அவருடைய சொந்த மகனை கட்டுப்பாட்டுக்குள் வர கொண்டு வர முடியாமல் தவிக்கிறார். ஊரிலே இருக்கக்கூடிய எல்லாரையும் எல்லாருடைய பேச்சையும் இவர் அடக்கி இவருடைய அந்த மசூராவுக்கு கீழால் இவர் நடக்கிறார். தனக்கு அடிப்படையாக கீழ் இருக்கும் மனைவியை இவருக்கு கட்டுப்படுத்த தெரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு கீழால் 2 சாரார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் உலகத்தில யாருக்கும் விதிவிலக்கானவர்கள் அல்ல. இதில் நபிமார்களும் சம்பந்தப்படுவார்கள். மனிதர்களாக பிறந்தே திருமணம் என்ற கோட்டைக்குள் யார் நுழைகிறார்களோ, திருமணம் முடிக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த 2 பேரும் பொறுப்புதாரியாக வருவார்கள். அதுதான் ஒன்று மனைவி. அவாளம் கரம் பிடித்த அந்த நாளில் இருந்து சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும் வரைக்கும் மனைவி எங்களுக்கு பொறுப்பு, அவளுடைய எல்லா காரியமும் எங்களுக்கு பொறுப்பு, அவளுடைய எல்லா நிலைமைகளை பற்றியும் நாங்கள் விசாரிக்கப்படுவோம். இரண்டாவது, எங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுடைய பொறுப்பு. இன்றைக்கு பேசப்படாத தலைப்புகளில் எங்கேயும் பேசப்படாத தலைப்பு எல்லா இடங்களிலேயும் பரவலாக பேசப்படுகின்ற தலைப்பு என்றால் வாலிபர்கள். அது எந்த தலைப்புல பேசப்பட்டாலும் உலமாக்களிடத்திலே வேண்டப்படுகிறது, எங்களுடைய ஊர் வாலிபர்களையும் உங்களுடைய தலைப்பில் சேர்த்துக்கோங்க. விசேஷமாக ரமலானுடைய காலத்தில் என்ன தலைப்பில் உலமாக்கள் பயன் செய்தாலும் அங்கே ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒருவர் வருவார். அவர் ஒரு நிர்வாகியாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு முக்கியமான ஒரு ஆசிரியராகவும் இருக்கலாம். அவர் வந்து காதுல ஊதுவார், எங்களுடைய ஊர் வாலிபர்களை மாணவர்களையும் சேர்த்துக்கோங்க என்றால் அவர்களுடைய கட்டுப்பாடு எல்லை மீறிவிட்டது. குழந்தைகள் ஏன் கட்டுப்படுகிறார்கள் இல்லை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய இடங்களில் வாலிபர்களை பற்றி பேசப்படுகிறது, குழந்தைகள் எப்படி இருக்கிறோம் என்பது பேசப்படுகிறது. பேசப்படாத பகுதி என்ன தெரியுமா? குழந்தைகள் சரியான முறையில் சாலிஹான பிள்ளைகளாக ரப்பை பயந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களாக இருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்களாக இருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து அலசி எங்களுக்கு ஒரு ஆறு ஏழு காரியங்களை முன்வைக்கிறார், ஆறு ஏழு விடயங்களை முன்னால் வைக்கிறார்கள். குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வர வேண்டுமா? பெற்றோர்களுக்கு கட்டுப்படக்கூடிய குழந்தைகள் உருவாக வேண்டுமா? பயங்கரமான பாவங்களில் குழந்தைகள் சிக்குறாமல் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா? இது குழந்தைகளை ஒரு பக்கம் குறை செல்வது ஒரு பக்கம் இருக்க, பெற்றோர்களாக இருக்கும் நீங்கள் எப்படி ஆக வேண்டும்? இதை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில அல்லாஹ்வினால் தரப்படுகின்ற ஒரு கிப்ட் யாரு கொடுக்கிறது? பரிசு யாருக்கு கொடுக்கப்படும்? போட்டியிலே கடைசியாக வந்தவர்கள் பரிசு கொடுக்கிறது முதல் தரத்தை அடைந்தவர்கள், திறமையானவர்கள், ஒரு காரியத்தை சாதித்தவர்கள், ஒரு காரியத்தில் அவருடைய சாதனையை நிலைநாட்டினவர் அவருக்கு தான் பரிசு கொடுக்கப்படும். பரிசு என்பதே ஒரு பதவி போல, அது ஒரு பெருமைக்குரிய காரியம். குழந்தைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் கிஃப்டாக. குழந்தைகளை பற்றி அல்லாஹ் எங்க பேசுறானோ அந்த இடமெல்லாம் என்ற வார்த்தையை போட்டு பேசுறான். நாங்கள் நன்கொடையாக கொடுக்கிறோம், கிஃப்டாக கொடுக்கிறோம். அண்மையில ஐரோப்பா நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு மாநாடு, பல நாட்டை சேர்ந்த பிரதமர்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்று கூடிய அந்த மாநாட்டில் ஒரு பெண் பேசினாள். அவள் ஒரு நாட்டுடைய பிரதமர், நிறைய சொத்து செல்வங்களை சேர்த்து உலகத்தில் ஆடம்பரமாக வாழக்கூடியவள். அவளுடைய அந்த பேச்சின் இடையில் அவள் சொல்லிக் கொண்டாள், நான் அனைத்து விதமான பாக்கியங்களையும் அடைந்திருக்கிறேன். நான் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு நாட்டின் பிரைம் மினிஸ்டராகவும் இருக்கிறேன். நிறைய பணங்களும் என்னிடத்தில் இருக்கிறது. நான் உலகத்தில் அடையாதது ஒன்றே ஒன்றுதான், நான் உலகத்தில் தாய்மையை அடைய கிடைக்கல்ல. எனக்கு தாயாக வாழ பாக்கியம் இல்லை என்று கண் கலங்கி போனாள். இருந்தவர்களுடைய கண்ணிலிருந்தும் கண்ணீர் கொட்டியது. ஏன்? எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, நான் உலகத்தில தாயாக இருக்க எனக்கு பாக்கியம் இல்லை என்று கண் கலங்கி போனாள். குழந்தை இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் குழந்தையுடைய பெருமதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குழந்தைகளை அல்லாஹ் எங்களுக்கு திருமணத்தின் ஊடாக, திருமணத்தை அடிப்படையாக வைத்து இந்த குழந்தைகளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா நன்கொடையாக தருகிறார் என்றால் இவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும்? பொதுவாக எல்லா தலைப்புக்கும் பொருத்தமான ஒரு விடயத்தை ஒவ்வொரு மனிதர்களும் இந்த காலத்தில் யோசிக்க வேண்டும். நிறைய பேருடைய உள்ளத்தில் இருக்கிறது, மார்க்கம் என்பது ஆகிரத்துக்கு மட்டும்தான் வழிகாட்டுது, இஸ்திக்ஃபார் இதன் மூலமாக பாவம் மன்னிக்கப்படும், தொழிலையின் மூலமாக நன்மை கிடைக்கும், ஹஜ்ஜின் மூலமாக சுவர்க்கம் கிடைக்கும், இந்த இதே இஸ்திக்ஃபாரின் மூலமாக உலகத்தை சம்பாதிக்க முடியாது. நிறைய பேருடைய உள்ளம் அப்படித்தான். யூதர்களுடைய திட்டமும் இதுவே. அவனுக்கு தேவை உலகத்துடைய காரியங்களை நடைமுறைப்படுத்த உலகம் சொல்றது மாதிரி இருக்கணும். மறுமையின் காரியங்களை அடைய நீங்க உங்களோட ரிலிஜன் உங்களோட மார்க்கத்தை அடிப்படையாக அவைங்க, இதுதான் நாஸ்திகம். மார்க்கம் அப்படி அல்ல, உலகத்துடைய வெற்றிக்கும் இதே மார்க்கம் தான், மறுமையுடைய வெற்றிக்கும் இதே மார்க்கம் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தையை சரியான முறையில் வளர்க்க யூதர்களுக்கு பின்னால் போய் தேடுகிறோம், அவருடைய புத்திமதிகளை ஏற்றுக்கொள்கிறோம், அவர் சொல்லக்கூடிய வழிகாட்டலில் குழந்தையை பழக்கிறோம், அவருடைய பாணியில் கல்வியை கொடுக்கிறோம். ஆனால் சரியான முறையில் ஆரோக்கியமான சாலிஹான குழந்தை உருவாகுவதற்கு இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை தெரியாது. நிறைய பேர் வார்த்தையில் இருந்து வருகிறது, தூர நோக்கு வேணுமா, தூர நோக்கு, ஃபியூச்சர், இதுதான் எல்லாருடைய இலக்கு. திருமணம் முடிக்காதவர் ஃபியூச்சர் என்றது அவருடைய திருமணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையா, திருமணம் முடித்தவர்கள் ஃபியூச்சர் என்று சொல்வது அவருடைய 35க்கு பின்னால, சம்பாதிக்கிற ஒருவர் ஃபியூச்சர் என்பது அவருடைய வயோதிகத்த. இப்படித்தான் உலகம் சுத்திக் கொண்டீங்க. எதிர்காலம் எதிர்காலம் என்று எதிரை சொல்கிறார்கள். யாரிடத்திலேயாவது கேட்டு பாருங்கள், எதிர்காலத்தில் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும் என்றால் கிட்டக்காரர்கள் சொல்றாங்க 198 வீதமானவர்களுடைய ஃபியூச்சர் என்பது அவருடைய வயதான காலத்தில் சம்பாதித்து வாகனத்தை வாங்கி வீட்டிலே அமர்ந்து அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், இதைத்தான் ஃபியூச்சர் என்று. இஸ்லாத்துடைய பார்வையில் ஃபியூச்சர் என்பது எதிர்காலம் என்பது அவருக்கு பின்னால் மறுமையுடைய வாழ்க்கை, இதுதான் தூர நோக்கம். ஒரு சாலிஹான குழந்தை உருவாகுவதற்கு இவர் என்ன செய்கிறார், முதலாம் ஆண்டில் குழந்தையை சேர்க்கும் பொழுது ஆசிரியரிடத்திலே வேண்டிக் கொள்கிறார், குழந்தை சாலிஹா வரணும், நல்ல படித்த ஒரு சமூகத்தை உருவாக்கணும், உங்களுடைய கையில் என்னுடைய குழந்தையை ஒப்படைக்கிறேன். எத்தனை குழந்தைக்கு 8 வயதுல அல்லது 5 வயதுல யூனிவர்சிட்டியில சேர்க்கக்கூடிய ஒரு மாணவர், சேரக்கூடிய ஒரு மாணவர், அவருடைய தந்தை அங்கே வேண்டிக் கொள்கிறார், குழந்தைய உருவாக்கி தார பொறுப்பு ஒன்ற பொறுப்பு. மதரசாக்களுக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் முஅல்லிம்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள், குழந்தைய உடைய எதிர்காலம் உங்களோட பொறுப்பு. இப்படி எல்லாரும் ஆளுக்கால் குழந்தைகளை காட்டிக் கொள்கிறார்கள். இஸ்லாத்துடைய தூர நோக்கு அதுவல்ல. திருமணம் முடிக்க முன்னால் ஒரு குழந்தை, எனக்கு நான் ஒரு மனைவியை திருமணம் செய்து ஒரு 18 வயசுள்ள வாலிபர் யோசிக்கிறோம், அங்கிருந்து ஆரம்பமாகவே 18 வயதில் இருக்கும் வாலிபை புளுகை எடுத்துக்கொண்ட பருவ வயதை அடைந்த ஒரு வாலிபருடைய சிந்தனையில வரணும். எனக்கு பிறக்க இருக்கும் குழந்தை சாலிஹான குழந்தையாக வருவதற்கு நான் இப்ப செய்யணும். இஸ்லாம் என்ன வழிகாட்டு? முதலாவது கட்டம் இஸ்லாம் சொல்லுது, நீ சாலிஹான குழந்தைய பெற்றெடுக்கணுமா, அதற்கு நீ முதல் முதல் செய்ய வேண்டிய வேலை நீ சாலிஹான மனைவிய தேடணும். அல் மர்அத்து ஸாலிஹா, திருமணம் முடிக்க முன்னால் பிறக்கக்கூடிய குழந்தையை பற்றி வாலிபர் யோசிக்கணும். எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் அவனுக்கு வாப்பவாக இருக்க நான் தகுதியா? உன் மகன் மாத்த கேளுதோ, உன் மகனுக்கு 22 வயசு, பஜார்ல இருக்கிறார், மகன்கிட்ட முதுகல தட்டி கேளுங்கோ, அதை நீ திருமணம் முடிச்சு உனக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் நீ வாப்பக்கு உள்ளான தகமையில இருக்கிறாயா, உனக்கு வாப்பவா இருக்கேடுமா? என்னுடைய குழந்தைக்கு தாய் உம்மா என்று கூப்பிட என்னுடைய மனைவி சரியானவளாக இருக்கிறாளா? முதலாவது செய்ய வேண்டும் அல் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான பெண்ணை தேடு. இஸ்லாம் என்ன சொல்லுது? அழக பார்க்க வேண்டாம் என்று சொல்லல, நாலு நோக்கங்களை அடிப்படையாக சொல்லி அழகுக்கு திருமணம் முடிக்கிறார்கள், குடும்ப ஸ்தானத்தை விளங்கி திருமணம் முடிக்கிறார்கள், அவளுடைய சொத்து செல்வங்களை அடிப்படையாக வைத்து திருமணம் முடிக்கிறார்கள். இஸ்லாம் சொல்லுது, இதை உன்னுடைய கை கண்ணாடியாக நீ வைத்து உன்னுடைய பிரதான நோக்கமாக நீ லிதீனிஹா அவருடைய மார்க்கத்துக்காக வேண்டி முடி. சாலிஹான பெண்ணை தேர்வு செய். முதலாவது ஹதீஸ் சொல்லுது, தரிபத்தியதா ஃபவ்ர பிராதித்தீன், தீனுடைய பெண்ணை முடின்னு சொல்லல, அந்த ஹதீஸுக்கு அப்படியே தெரிஞ்சுவா, தீனுடைய பெண்ணை முடி, முடிஞ்சதுக்கு பின்னால என்ன நடந்தாலும் என்ன, அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. ஃபவ்ர பிராதித்தீன், தீனுடைய பெண்ணை முடித்து வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொள் என்றால் நபியுடைய வார்த்தையில் இருக்கிறது, தீனுடைய பெண்ணை முடித்தால் வெற்றியே வெற்றிதான், தோல்வி வரவே வராது. அதற்கு பின்னால் சில உலமாக்கள் சொல்கிறார்கள், இது நபியுடைய பதுவா, இது நபியுடைய பதுவா. பின்னால சொன்னார்கள், இல்ல, தீனை அடிப்படையாக வைத்து முடிக்கல, ரெண்டு கையும் மண்ணோட ஒட்டட்டும். பணம் இருந்து, பொருள் இருந்து, பதவி இருந்து அவனுடைய வாழ்க்கையில் மண்ணத்தான் நின்றுவான். தீன் மட்டும் இல்லென்றால் அவனுடைய வாழ்க்கையே மண். திருமணத்தின் மூலமாக, மனைவியின் மூலமாக கோடிக்கணக்கு நஷ்டம் போனவர்கள் எத்தனையோ பேர், மனைவியின் மூலமாக கேவலப்பட்டவர்கள் எத்தனையோ பேர். எதனால்? அவர்கள் தீனை பார்க்கல, வெளிரங்கமான சில விடயங்களை எடுத்து பார்த்தார்கள். இஸ்லாம் முதலாவது சொல்லுது, தீனை நீ பாரு, சாலிஹான பெண்ணை தெரிவு செய். இதுதான் போன்ற குழந்தை உருவாகுவதற்கு முதல் காரணம். இரண்டாவது, திருமணம் முடித்து முதல் இரவில் உன்னுடைய மனைவியை சந்திக்கிறாய். எப்படி சந்திப்பாய்? வாலிபர்கள் எப்படி சந்திக்கிறார்கள், யாரோடு சந்திக்கிறார்கள்? இஸ்லாம் காட்டு முறையது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில இருக்கிறது, குழந்தை உருவாகுவதற்கு, சாலிஹான குழந்தை உருவாகுவதற்கு இஸ்லாம் காட்டு தூர நோக்கை. என்ன தூர நோக்கை? இதா அதா அஹதுக்கும் அஹ்லஹு, திருமணத்துடைய முதல் இரவுல நீ உன்னுடைய மனைவியை சந்திக்கிறாய், அவளோடு இல்லறையில் கலக்க போறாய், நீ என்ன தெரியுமா செய்? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் கற்று தந்த ஒரு துஆவை ஓது, அல்லாஹும்ம ஜன்னிபுனா, அல்லாஹும்ம ஜன்னிபி ஷைத்தான்.
யா அல்லாஹ், நீ எங்களுக்கு தர இருக்கும் குழந்தையை ஷைத்தானில் இருந்து பாதுகாரு என்று யார் துஆவை ஓதுவார்களோ, ஃபஇன்னஹு இன் குதிய பைனஹுமா வலதுன்,
அவர் உடலுறவு கொள்ளக்கூடிய மனைவியோடு சேரக்கூடிய முதல் இனமே அவளுக்கு அவள் ஹாமிலாவாக மாறினாள், நுதுபா அவளுடைய ரஹமிலே போனால், லை யதுர்ருஹு ஷைத்தானு அபதா, அந்த குழந்தை மரணிக்கும் வரைக்கும் ஷைத்தான் தீண்ட மாட்டாள்.
இது ஹதீஸ், புகாரியுடைய ஹதீஸ்.
துஆ ஓதி ஓதிலத்திற்கு பின்னால் அந்த இரவுதான் உன்னுடைய குழந்தைக்கு காரணமாக இருந்தால் அந்த குழந்தையை ஷைத்தான் தீண்டாள். குழந்தை தினாவுக்கு போகாதே, ஹராத்த செய்யாதே, ஹராத்த பார்க்காதே, மோசமான பாவினைகளை பாவிக்காதே.
நீ குழந்தைக்கு ஏற்றாய், நீ துவா ஓதினாயா?
நபியுடைய வழிகாட்டலின் மூலமாக மனைவியை நெருங்கினாயா? உட்டபீராங்க
இங்க வாலிபர்களுக்கு தர்ம ஏற்றி அவன் செய்கின்ற அவனை திருத்த முடியாது.
பாப்பட மானத்தை வாங்குறான், ஊருடைய மானத்தை வாங்குறான், சிறிய வயதில் பெரிய வேலைகளை செய்கிறான். குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது,
நீ சரியான முறையில் திருமணத்தோடு இணைந்திருந்தால் அது குழந்தைக்கு அதனுடைய எஃபெக்ட் ஆகிருக்கும்,
அது குழந்தையில் பிரதிபலித்திருக்கும்.
ஒவ்வொரு வாலிபர்களும்
இத திருமணம் ஆகாதவர்கள் ஒவ்வொருவரும்
குழந்தைகளை பாதுகாக்க பின்னொரு காரியம்,
ஷைத்தான் தீண்ட மாட்டாது.
நபியுடைய வார்த்தை
அபதாண்டால் எப்பொழுதும் ஷைத்தான் தீண்ட மாட்டார்.
இரண்டாவது காரியம் துஆ. மூன்றாவது,
குழந்தை ஏன் பெற்றோம்,
என்ன நோக்கம்?
குழந்தையுடைய நோக்கம் என்ன?
வைத்தியர்கிட்ட போய் எங்களுடைய ரஹ்ம செக் பண்ணி நாலு மாதங்களுக்கு பின்னால அஞ்சு மாதம் ஆறு மாதம் அவன் சொல்றான், புள்ள துடிக்குது, புள்ள இருக்குது, இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். இப்ப நீ கிடைக்கும் வரைக்கும் நாங்க எந்த சிந்தனையில இருக்கிறோம்?
அப்பே நிறைய பேருடைய எண்ணம்,
நீ இப்படி ஆகணும்,
குழந்தை வெளியே வரவே இல்லை, வெளியே வாரவே அல்லாஹ்வுடைய அற்புதம், அது குதிரை, அது மௌத்தோடு போராடுவது, உயிரும் உயிரும் மோதுற நேரம் அது, அது திக்ருடைய நேரம் அது,
எந்த சிந்தனையும் இல்லை.
எத்தனையோ பேர்
சுபஹானல்லாஹ், குழந்தை கிடைக்கவும் இல்லை, குழந்தை துடிக்கும் பொழுதே படங்களுடைய பேரை சொல்லி நீ அவனை போலதான் ஆகணும்.
நிறைய பேர் அல்லது துனியாவுடைய ஒரு நோக்கம்,
பாப்பாக்கு என்ன நீயத்து வரணும்.
சீதன அதக்கரை அழகி சலாத்து வசலாம்,
நீண்ட காலம் குழந்தை இல்லை,
நூறு வயதை தாண்டி
ரப்பிடத்தில் முறைப்பாடு செய்கிறார்கள்,
ரெண்டு
பேரையும் எடுத்து பார்த்தால்
உலகத்துடைய அறிவை உரசினால், விஞ்ஞானத்தை கொண்டு வந்து உரசினால்
குழந்தை கிடைக்கவே கிடைக்காது.
ஏ நானோ மத்தமியல் ஜிபன்,
பெரிய ஒரு வயதாளியாக ஆகிட்டேன், எனக்கு எப்படி உள்ள கிடைக்கும்?
என்னுடைய மனைவியோ மனைவி
ஆனாலும் குழந்தை தேவையாக சூடும்.
யாருலா குழந்தை தேவையாருலா,
நீ உன்னுடைய புறத்தில் இருந்து எனக்கு ஒரு துணைய ஒரு புள்ளைய தரணும். யாருலா
எனக்கு எனக்கு உள்ள
மவாலிய, நான் ஒரு நபி அல்லாஹ்,
எனக்கு பின்னால் நுபுவத்தை சுமக்க மார்க்கத்தை சுமக்க ஒரு ஒரு புள்ள தேவை.
ரப்பிடத்தில் காரணத்தை முறையிட்டார்கள்.
செய்யலாம், மரியமலை இஸ்லாத்துடைய தாய் மரியமலை இஸ்லாம் வயிற்றுல
உள்ள துதிக்கி வைப்ப, உள்ள கிடைச்ச போகுது என்ன நியத்து வச்சாங்க.
இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா,
குர்ஆன் சொல்லுது
ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா,
யா அல்லாஹ் எனக்கு ஒரு புள்ள கிடைக்க போகுது, நான் உன்னிடத்துல ஒரு நேரத்தை வைக்கிறேன், நீ எனக்கு தரவனும் ஒரு ஆம்புல புள்ள. அந்த ஆம்புல புள்ளைய பைத்துல் மக்தித்
ஜெருசலம் மஸ்ஜிதை துப்புரவாக்க, மஸ்ஜிதுடைய ஊத்தையை எடுத்து வெளியே வீச, அங்கே வந்து கொல்லக்கூடியவர்களுக்கு ஹிதுமத்தி செய்ய ஒரு புள்ள தேவையால் தான். மார்க்கத்துடைய அடிப்படையில் நீயத்து வையுங்கள். இந்த புள்ள ஒரு ஹாஜியாகணும், இந்த புள்ள ஒரு ஆலிமாகணும், முழு உலகத்துடைய இன்டர்நேஷனல் தாவா செய்யணும், என்னுடைய புள்ள ஒரு மார்க்கத்துடைய அடிப்படையில் உள்ள ஒரு வைத்தியராக மாறணும், வைத்தியத்தின் மூலமாக அவன் மார்க்கத்தையும் படித்துக் கொடுக்கணும். எத்தனை பேருக்கு நீயத்? வெறும் துனியா மட்டும். ரப்பிடம் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஹிக்மத் தெரியும். அவன் சொன்னான், அல்லாஹ் ஒரு அடிய அடிச்சுட்டு போனான், கிடைச்சால் கிடைத்ததற்கு பின்னால் புள்ள ஆம்புல என பொம்புல. ரப்பி இன்னி வலஅதுஹா உன்சா,
யா அல்லாஹ் பொம்புல புள்ளையே
கேட்டது ஆம்புலைய,
பொங்குல புள்ளையே, அல்லாஹ் ஒரு அடி அடிச்சுட்டு போனான்.
வலைசல்லகருகல் உன்சா,
ஆம்புல புள்ளைய போல எல்ல பொம்புல புள்ள, அவ்வளவுதான் அல்லாஹ் சொன்னது.
நாங்க தந்திருக்கோம் பொங்குல, நீங்க கேட்டது ஆம்புல, ஆனால் ஆம்புல மாறி எல்ல பொம்புல,
நல்லா சொல்லிட்டு போறாங்க. சுப்ஹான் அல்லாஹ். முஃபஸ்ஸிரீன்கள் இந்த இந்த ரெண்டு சொல்லுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள். அல்லாஹ் அப்படி சொன்னதை ஆம்புல புள்ளியை விட வரக்கத்து பொருந்தியது ஆம்புல புள்ள. ஆனால் அதனுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியா? குர்ஆன் சொல்லுது
ஆம்புல ஆண் குழந்தைகளிடத்தில் இருக்கும் ஹைர்களை அல்லாஹ் மட்டித்திருக்கிறான். இவ்வளவு தான் என்று ஒரு பெண்ணிடத்திலே இருக்கும் ஹைர்களை அல்லாஹ் மட்டிடல்ல, ஏராளமான ஹைர் இருக்கிறது.
துபாவுடைய நேரம் நீண்டு கொண்டு போகும். இது ஒரு நீண்ட தலைப்பு. அரபுல ரெண்டு வார்த்தை இருக்கிறது,
அலிப்லாம போட்டு சொன்னால் அர்த்தம் கூட, அலிப்லாம் இல்லாமல் சொன்னால் அது சாதாரண அர்த்தத்தை கொடுக்கும். அல்லாஹ் சொல்றான், நாங்க நாடியவர்களுக்கு பெண் குழந்தைய கொடுப்போம். யஹவு லிமை யஷாஉ இனாதா, யஹவு லிமை யஷாஉ இனாதா, குழந்தை என்று அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுதே பெண்ணை தான் சொல்றார். பெண் என்ற வார்த்தையில அலிப்லாம் இல்ல, அதனால அதனுடைய அர்த்தம் கூட அலிப்லாம் வந்தால் குறித்து சொல்றது, குறித்து அந்த அவி என்று குறித்து சொல்றது.
உலமாக்கள் சொல்றார்கள்,
அல்லாஹ் பெண்ணுக்கு அலிப்லாம போடாம சொன்னால் அந்த பெண்ணிடத்தில் இருக்கும் பரக்கத் அறிய முடியாது, அவ்வளவு பெரிய பரக்கத். ஆணை சொல்லும் பொழுது அந்த ஆண் என்று அல்லாஹ் குறித்து சொல்றான்.
புகாரில் இருக்கிறது, யாருக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறதோ, ஆண சொல் அல்ல,
பெண்ணுக்குண்டான தனிப்பட்ட சிறப்பு பாருங்க. மனு துரியமின்
உலகத்தில் ஒரு மனிதர் அவருக்கு கிடைத்த பெண் குழந்தையை வளர்க்க முயற்சி செய்கிறார், வளர்க்கிறார், பாடசாலைக்கு அனுப்புகிறார், வீட்டில் இறக்கி பார்க்கிறார். பெண் குழந்தையால சரியான சோதனை,
கண்ணியமாக இருந்த அப்பா பெண்களை பெண் குழந்தைய வளர்க்கும் பொழுது ஏதோ ஏற்றி பேச்சுகள் கேட்கவாகுது, பொய்யான அபாண்டங்களை சுமக்கவாகுது, சோதிக்கப்படுறார். அல்லது குழந்தைக்கு நோய் கிடைத்ததிலிருந்து நோய், பணத்தை செலவழித்து செலவழித்து லட்சக்கணக்கில் செலவழித்து திருமணத்துடைய வயது வரும் வரைக்கும் பல சிரமங்களுக்கு பின்னால குழந்தைய வளர்த்து எடுக்கிறார். அல்லாஹ் இந்த பெற்றோர்களுக்கு ஒரு நன்மாராயம் சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
யார் பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் சோதிக்கப்படுகிறார்களோ அந்த சோதனை நாளில் கியாமத்துடைய நாளில் இவர் சுவர்க்கம் இவர் நரகம் போகாமல் இருக்க அது ஒரு தடையாக மாறிடும். பெரியோர் சிவல் போன்றே இவருடைய நரகத்தை அது தடுத்து இவரை சுவர்க்கத்து தழுவும்னு சொன்னார்கள். இது பெண் குழந்தைக்கு சொல்லப்பட்ட நன்மாராயம். அதனாலதான் வரைத்தல் நக்கருக்கள் உன்சா என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நீயத்தை பாருங்க, நீயத்தவற்றிய கபூல் நல்ல நீய. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸன் வஅம்பதஹா நபாதன் ஹஸனா. வெச்ச நீயத்தும் நல்ல நீயத் அத அல்லாஹ் அதாவது அழகான முறையில் கபூல் செய்தான். அல்லாஹ் கபூல் செய்தான். அதனால எப்படி அழகான முறையில் கபூல் செய்தானோ குழந்தையை அழகான முறையில் வளர்த்தான். யாருக்கு பொறுப்பு கொடுத்தான்? ஒரு நபிக்கு பொறுப்பு கொடுத்தான். அந்த குழந்தைய மரியம் அழகி தராத்த கிடைக்கும் பொழுது அந்த பிள்ளைய வளர்க்க ஒரு நபி பொறுப்பெடுக்கிறான். யார யாரோ வந்து பொறுப்பெடுக்க பார்த்தாங்க, அப்போது முறைய கையாண்டாங்க. உருதுனுடைய பெரிய ஒரு நதி, அந்த நதியில எல்லாரும் பேனைகளை வீசணும். தண்ணி பாஸ்டா ஓடுவி, எல்லாரும் பேனைகளை தூக்கி வீசணும். யாருடைய பேனா நதியின் அடுத்த பக்கமாக போகுதோ அவர்தான் இந்த மரியம பாரம் எடுக்கணும். அது பேனைய வீசணும். எங்க போ தண்ணி ஓடுற தெருபோ எல்லாரும் வீசினாங்க. எல்லாருடைய பேனைகளும் தண்ணீர் வேகமாக ஓடக்கூடிய திசையின் பக்கம் ஓடுது. செய்யதுனா ஜக்கரியா அழகி சலாத்துடைய பேனை மட்டும் அடுத்த பக்கம் போகுது. சொன்னாங்க மரியம பொறுப்பெடுக்கணும் ஜக்கரியா தான், அழகி சலாம் அவர்தான் அந்த காலத்துடைய நபி. அல்லாஹ் நபியுடைய கையில் உள்ளைய பொறுப்பு கொடுக்கிறான். நீயத்தை பாருங்க ரப்பிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. யா அல்லாஹ், ஷைத்தானிலிருந்து இந்த புள்ளைய பாதுகாப்பு என்றால் அதுக்கு இருக்குது, புள்ள கிடைச்சால் பாதுகாப்புக்கு துவா ஓதணும். அது ஒரு தனியான ஆய்வு. புகாரில் இருக்கிறதே ஹசன் ஹுசைன் ரலி அல்லாஹ் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள நபி அவர்கள் பாதுகாப்புக்கு துஆ ஓதினார்கள். அஊது பிகலிமாதில்லாஹி தாம்மா வமின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வமின் குல்லி அய்னி லாம்மா. யா அல்லாஹ், எல்லா படைப்பினங்களுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பாயாக, ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பாயாக, கண்ணூரில் இருந்து பாதுகாப்பாக. இவனுக்கு கண்ணூரே இல்ல, அப்ப எப்படி பாதுகாப்பு தேடுறது? இவனுக்கு கண்ணூரே இல்ல, இவனுக்கு மார்க்கமே இல்ல, ஒன்றும் இல்ல, துவாவும் இல்ல. அது தானாக வளரும். நல்லா பாதுகாக்கணும். மக்கள் இதே கோட்பாட்டில் போனால் அடித்து சொல்லலாம், காலப்போக்கில் நாஸ்திகர்களா மாறுவாங்க. எல்லதும் எதுவும் எப்பொழுதும் எங்கேயும் எதையும் செய்யலாம் என்ற கோட்பாட்டுக்கு வந்துடுவான். இதுதான் நாஸ்திக கொள்கை. சூர துஆ செய்றாங்க. புகாரில இருக்கிறது. அதற்கு பின்னால் அல்லாஹ் புல் சூராவை இறக்கின பொழுது நபி அவர்கள் அதை கொண்டு பாதுகாப்பு தேடினார்கள். பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாதுகாப்பு தேடினாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெருத்து இப்ப பெரியாராயிட்டா, பெரியாராயிட்டா. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மனிதனுடைய தோற்றத்துல வாரார். ஜிப்ரீல் ஜிப்ரீலாக வந்திருந்தால் பயப்பட்டிக்க மாட்டாங்க. எனக்கு கற்புக்கு ஆளுக்கல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண நடுத்தரமான மன்னருடைய தோற்றத்துல வந்து மரியமுக்கு முன்னால் நிற்க என்ன வார்த்தை சொன்னாங்க?
إِنِّي أَعُوذُ بِالرَّحْمَنِ مِنْكَ إِنْ كُنْتَ تَقِيًّا.
நீங்க தக்வாதாரியாக இருந்தால் என்ன நெருங்காலே. நான் அல்லாஹ்விடத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். உம்மை பாதுகாப்பு தேடினா பிள்ளையும் பாதுகாப்பு தேடுது.
அது இதுதான் தான் பெற்றோர்களிடத்திலிருந்து பிள்ளைக்கு வர வேண்டியது. உட்ட பில அங்க இங்க புள்ள அவுளியாவாக வரணும். நடக்கும் அது கிடைக்கும் பொழுது உம்மை துஆ செய்கிறார், யாரா சைத்தானிலிருந்து பாதுகாவது. இங்க புள்ள யாரோ ஒரு ஆளை கண்டுடனே கற்புக்கு நெருங்கினாலே, நீ தக்குவாதாரியாக இருந்தால் வந்துடாதே, நான் அல்லாவிடத்த உன்னை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்ல அவர் சொன்னாரு, நீங்க இன்னொரு மனிதராக பார்க்க வேண்டாம், உங்களுக்கு ஈசா என்ற புள்ளைய தர வந்திருக்கிறேன். நீங்க சரித்திரம் இஸ்லாம் வழிகாட்டுது. அடுத்தது புள்ளையுடைய ஹெல்த், நிறைய டேல் இருக்குது சொல்ல நேரம் இல்ல. புள்ளையுடைய ஹெல்த், ஹெல்த்துக்கு மண்டைய உடைக்கு பாடுபடுறார், அதை செய்யறார் இதை செய்யறார், அவன் கொடுக்கிற டப்ளெட்டையும் பாதிக்கிறார், ஊசியும் அடிக்கிறார், என்னென்னவோ செய்கிறார். புள்ளேட ஹெல்த் வேணுமா? அதை புள்ளேட ஹெல்த்த புள்ள 5ஆம் ஆண்டுக்கு வந்ததுக்கு பின்னால சொல்லல இஸ்லாம். புள்ளையுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தை நீ புள்ளைய நேசரியில போடும்போது சொல்லல, நீ புள்ளைய பெற்று எடுத்த உடன் அல்லாஹ் ஹெல்த்த பத்தி பேசுறான். சென்ற வாரம் பத்திரிகையில வந்திருக்குது, 8 லட்சம் குழந்தைகள் இறப்பில் இருந்து பாதுகாப்பா. எதனால் அந்த அத்தனை குழந்தைகளையும் செக் பண்ணினால் அத்தனை குழந்தையும் பூர்த்தியாக 2 வருஷம் பால் குடுத்த. இஸ்லாம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? குழந்தைக்கு பூரணமாக 2 வருஷம் பாலை கொடுக்கும், அதுக்கு பின்னால மசூரா செய்யுங்க. பால் கொடுக்க பால் இல்லையா, கூலிக்கு பாலக்குடி, பணத்தை கொடுத்து அந்த பெண்ணுக்கு. இஸ்லாம் பேசுது. இன்னைக்கு குர்ஆன் ஆயத்தை லைக் பண்ணி அது அப்படியே அண்டர்லைன் பண்ணி காட்டுறாங்க, குர்ஆன் இதை பேசிக்கலாம். இப்பதான் படுது, இப்பதான் தெரிய வருகிறது. புள்ளையுடைய ஹெல்த் பத்தி பேசுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தைகளுடைய விஷயத்தில் அக்கறை காட்டுவோம், மரணத்திற்கு பின்னாலையும் ஏசப்படுவோம், பிறரின் மூலமாக தூற்றப்படுவோம். குழந்தைகளை சரியான குழந்தைகளாக வித்து வைக்கவில்லை என்றால் கபூர்ல இருப்போம், ஏசி கேட்டுக் கொண்டிருப்போம். எனக்கு எத்தனையோ பேர் கபூர்ல இருந்தும் குழந்தைகளின் மூலமாக ஏசி கேட்கிறார்கள், மண்ணறைக்கு போயும் ஏசியப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதனால்? சரியான முறையில வழக்கல்ல. எடுத்து பாருங்க, 2006 2018 இடையில நடந்த உலக சரித்திரங்களை பாருங்க. அது அறிவன் அறிவுதான் அடிப்படை என்று, விஞ்ஞானம் தான் அடிப்படை என்று நீங்க சொல்றீங்களே, இதே விஞ்ஞானத்தால் இதே அதாவது நவீனங்களால் எத்தனை குழந்தைகள் உயிரை மாற்றிக் கொண்டாங்க. அறிவுக்கு எதிராக பேசல, கொடுக்க வேண்டிய அறிவு எதிர்ந்து யோசிக்கணும். இஸ்கோலர்ஷிப் மாணவர் எத்தனை வயசு? 10 வயசு. அது 10 வயசுக்கு தற்கொலை அறிவா? 10 வயசுக்குள்ள வாங்கி தற்கொலை. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணல, அதனால வாப்ப ஏசின ஏசி. அட ஏடா ஒரு ஆள்ல இந்த ரோஷம் வருதில்ல, இறுக்கமான ஆடையில ஏன் இந்த ரோஷம் வருதில்ல? உள்ள தற்கொலை என்னமோ ஒரு எக்ஸாம் எழுதினா சுவர்க்கம் கிடைச்சவாது. அதான் தேவாண்டு வந்தவர்கள் இப்ப நோக்கம் உண்டு பேசுறாங்க. இப்ப நோக்கம் உண்டு பேசுறவர்கள் இதுதான் மார்க்கம் உண்டு நாஸ்திகத்துக்கு மாறுவாங்க. இதங்க மாறிக்கொண்டு வருகிறது. 800 பேர் 1000 பேர் முர்த்ததுல முர்த்ததாக நிற்கிறாங்க இலங்கையில. இவர்களுக்கெல்லாம் நாஸ்திகம் கொடுக்கப்படுகிறது. அறிவு வேண்டாம் என்று சொல்லல, ஒரு ஆண் வழிகாட்டும் அறிவு இருக்கிறது. விஞ்ஞானம் தேவை, ஒரு ஆள் வழிபாட்டு விஞ்ஞானம் அது தேவை. குழந்தைகளுடைய விஷயத்தில் அக்கறை காட்டுவோம். இதுல பெற்றோர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள், குளமாக்கள், ஊர்ல இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகிகள் அனைவர்களும் பொறுப்புதாரிகள். அதனால் இன்ஷா அல்லாஹ் எதிர் வரக்கூடிய ரமலான் ஆக முக்கியமான காலம். குறிப்பாக இந்த காலங்களில் குழந்தைகளை நல்ல காரியங்களில் ஈடுபடுத்துவோம். டைம் போயிட்டு தான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த நாட்டில்
அரசாங்கத்தின் மூலமாக பாராளுமன்றத்தில் எட்ட பாஸ் பண்ணி முஸ்லீம்களுக்கு எந்த மதத்துக்கும் கொடுக்காத ஒரு சுதந்திரம் தரப்பட்டது. ரமலானில் 37 நாள் விடுமுறை, அரசாங்க விடுமுறை யாருக்கு? இலங்கையில இருக்கும் 800 பாடசாலையில் படிக்கும் மாணவர்களுக்கு. எதற்கு? தெளிவாக எழுதியிருக்கிறார்கள், அவர்களுடைய மார்க்கத்தின் அனுஷ்டானங்களை செய்து கொள்வதற்கு அரசாங்கத்தால் முஸ்லீம் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற 37 நாள் விடுமுறை. இதிலையும் கிளாஸ் வச்சு, வகுப்புகளை வச்சு, நேரங்களை எடுத்து இவர்களை குழந்தைகளை திண்ணவாடும், மார்க்கத்தை குர்ஆன படித்த வகுப்புகளை ஏற்படுத்துங்கள், மார்க்கத்துடைய காரியங்களுக்கு அதனை பயன்படுத்துவோம். இது அரசாங்கத்தால் மார்க்கத்துக்காக தரப்பட்ட விடுமுறை. அதனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் கிளாஸ் வைக்கக்கூடிய ஒவ்வொரு மாஸ்டர்மார்களும் யாருக்கும் விவாதத்திற்கு எந்த இடையூறும் ஏற்படாதவாறு நாங்கள் அதனை அமைத்துக் கொள்வோம். மாணவர்கள் பயங்கரமான காலம் இது. உலக அழிவுக்கு என்ன அடையாளங்கள் சொல்லப்பட்டதோ அந்த அடையாளங்களுடைய காலம் இது. இன்னும் பெரிய அடையாளங்கள் தான் வர இருக்கிறது. அதனால் முடியுமானவாறு குழந்தைகளை கட்டுப்பாட்டில் வைத்து சரியான முறையில் வழிநடத்துவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய குழந்தைகளையும் சாலிஹான குழந்தைகளாக ஆக்கிருவாயாக.